ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையும் மகத்துவம் உள்ள நாமத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ஒரு புஸ்தகம், 28வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனம்.
ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சியோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான்.
ஹல்லேலூயா. நாங்கள் இந்த வார்த்தைக்காக தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய சுத்த கிருபையினாலே எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தருளி தகப்பனே, உங்களுடைய இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் எங்களை கொண்டு வந்து உங்களுடைய ஆலயத்திலே நிறுத்தி இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறேனப்பா. அநேக இக்கட்டுகளை கடந்து, ஆண்டவரே சொல்ல முடியாத வேதனைகளை கடந்து, வியாதிகளை சுமந்து கொண்டு உங்கள் மேல் நம்பிக்கையோடே கூட இந்த வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அவர்களுடைய ஆத்துமா பிழைக்கும்படிக்கும், உங்கள் மேல் இருக்கிற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் பெருகும்படிக்கும் தேவரீர் இன்றைக்கு நீங்க வெளிப்படுவீராக சுவாமி. கர்த்தாவே அதை எங்கள் இருதயங்களும் கண்களும் காண கிருப செய்யுங்க ஆண்டவரே. அந்த அறிவுறுத்துவதற்கு நேராக நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் கீழ்படுத்தி எங்கள் சிந்தனைகளை உங்களுக்கு நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஐயா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும் ஐயா. எல்லாவற்றையும் இன்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஏறெடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். அது இன்னொரு வாசிங்க.
ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமான ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான்.
ஹல்லேலூயா. இந்த செய்தியினுடைய தலைப்பு விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். ஏனென்றால் பதறுதல் என்பது ஒரு பெரிய ஒரு காரியம், கேட்கிறதுக்கு சாதாரண ஒரு காரியமா இருந்தாலும் கூட பதறினதுனாலே இருக்கிற விபரீதங்கள் பெரிதாயிருக்கும். யாரும் அதை துச்சமாக எடுத்து போட முடியாது. உங்களுக்கு வேகமாக ஒரு ஒரு ரெண்டு மூன்று பேரை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கட்டும். ஏனென்றால் உங்களுக்கு சம்பவம் தெரிந்திருக்கிறபடினாலே நான் இந்த வசனங்களை வாசிக்க சொல்லவில்லை. பாருங்க, அன்றைக்கு ரெபேக்கால் பதறினபடினாலே அதுக்கு பிறகு ரெபேக்கால் யாக்கோபை காணவே இல்லை. புரியுதுங்களா? அன்னைக்கு மோசே பதறினபடினாலே மோசே கானானுக்குள்ளே போகவில்லை. அன்னைக்கு சவுல் பதறினதுனாலே தூபகலசத்தை எடுத்துக்காட்டி ராஜரீகத்தையே இழந்து போனான். ஆக இதை விட நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், இன்னைக்கு அது இல்ல காரியம். ஆனா பதறுதலுக்குரிய விளைவுகள் பெரிதானது. ஹல்லேலூயா. தயவு செய்து உங்களுடைய சிந்தனைகளை வேற எங்கேயும் விடாதீங்க. சரீரத்தில் மாத்திரமல்ல, நீங்கள் உங்கள் சிந்தனையிலும் இங்கே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். என்ன சொல்ல போற காரியம் அவ்வளவு முக்கியமா இருக்கிறபடினாலே, விசுவாசிக்கிறவன் பதறான். இன்னைக்கு விசுவாசி என்று சில வழியில நாங்களே சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் எங்களுடைய விசுவாசம் எதன் மேலே இருக்கிறது என்பது ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறது. அல்லது யார் மேலே எங்களுடைய விசுவாசம்? ஓட்டங்கள் அநேக நேரங்களிலே ஆரம்பத்திலே சரியாக இருந்தாலும் காலப்போக்கிலே அதனுடைய ஒழுங்கைகள் மாறி, அதனுடைய நம்பிக்கைகள் மாறி, அதனுடைய எல்லைக்குறிகள் மாறி, கடைசியில வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேராமல் வேறு ஒரு இடத்திலே வந்து நிற்க வேண்டியதா இருக்கிறது. காரணம், அந்த விசுவாசத்தினுடைய பாதை மாறிவிட்டது. ஓட்டத்தில் இடையில தெரியவில்லை. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வேகமாய், இப்ப இந்த வசனத்துக்காக ஒரு காரியத்துக்காக நான் உங்களை சொல்றேன். ஏசாயா 34 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அதை வாசிங்க. 16, அதுவும் 16 தான் வாசிங்க. இருக்க தயவு செய்து
கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும்.
இந்த வசனத்தை முதன் முதல் எனக்கு ஒரு வேதத்தை அன்றைய நாளிலே என்னுடைய போதர் எனக்கு கையெழுத்த போது அதில் எழுதின வசனங்கள், ரெண்டு வசனங்கள், அதில் ஒன்று இது. முதல்ல சொன்னார் அவர் சங்கீதம் 1:1 எழுதினார், ரெண்டாவது இதை எழுதினார். எனக்கு அந்த நாளிலிருந்தே இந்த வசனம் எனக்கு பதிந்து விட்டது. அதிலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன். எப்படி என்று சொல்லி சொன்னால், இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அல்லேலூயா. இப்ப நீங்க ஒத்த வாக்கிய புஸ்தகத்தை எடுத்து வாசி பார்த்து இதுக்கு ஜோடு அதுன்னு நினைக்காதீங்க, காரியமே வேற. அப்படி போனா நீங்க ஒரு புளியான ட்ரக்கில போய் கொண்டிருப்பீங்க. ஒத்த வாக்கிய வேதம் அல்ல, இங்கே சொல்லப்படுகிற ஜோடுக்கு வேற அர்த்தம். ஆறு அதை செய்யறதாம், அதுக்கு கீழ் வசனம் சொல்லுது, அவருடைய வாயை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆக நீங்க எந்த ஒத்த வாக்கிய பைபிள் எடுத்தாலும் அதுக்குரிய விளக்கம் அது வேறையா தான் இருக்கும். இந்த வசனம் இப்ப நாங்க வாசிச்சோம் இல்லையா, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். இதனுடைய ஜோடி எங்க இருக்கு தெரியுமா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். இதை நான் தியானித்த போது எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. பாருங்க, யோவான் 14:6 வசனம். யோவான் 14:6,
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த வசனத்தை தான் நாங்கள் இப்பொழுது விளங்கிக் கொள்ள போகிறோம். இந்த ரெண்டு வசனங்களுக்கும் உள்ள தொடர்பை நாங்கள் ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லி தரட்டும். நாங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோமே, தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறோமே. அப்படி என்று சொல்லி சொன்னால், ஆலயம் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு கட்டிடமா இருக்கிறது. அப்படியானால் அந்த கட்டிடத்துக்கு என்ன தேவை சொல்லுங்க? நிறைய காரியம். கட்டிடம் துவங்கிறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லுவோமா? என்னங்க வாய்க்கிற முடிவு இருக்கீங்க எல்லாரும்? கட்டிடம், ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு என்ன தேவை? நிலம் வேணும். அதுக்கு பிறகு இல்ல அஸ்திபாரம். அந்த கட்டிடம் கட்டப்படுகிறதுக்கு தேவையான ஒரு எந்த உலகத்தில் இருந்தாலும் சரிதான், அது நீங்க ஜப்பானுக்கு போனாலும் சரிதான், எங்க போனாலும் சரிதான், எல்லாத்துக்கும் என்ன தேவை? ஒரு அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தின் மேல்தான் நாங்கள் கட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவென்கிற அஸ்திபாரத்தின் மேல் நாங்கள் கட்டப்படாவிட்டால் நாங்கள் தேவனுடைய ஆலயமாக மாறவே முடியாது. ஹல்லேலூயா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார் என்று. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதே கிறிஸ்து சபைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாம் தானே சொல்லவா? அதே கிறிஸ்து சபைக்கு அஸ்திபாரம் இருக்கிறார், இதை பிதா உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இங்கே புதிய ஏற்பாட்டிலே யோவான் சுவிசேஷத்திலே இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜெர்மன் பைபிள்ல இதே தமிழ் மாதிரி வாசிக்க முடியாது இல்லையா? நானே என்றது ஜெர்மன் பைபிள்ல அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்லலாம் ஜெர்மன்ல நானே என்றத? சொல்ல முடியாது, சொல்லலாம்னு நினைக்கிறேன், வித்தியாசமா இருக்கும். ஆனா அந்த விவசாயத்தின் இஷ்பின் வே அப்படின்னா இருக்குது, நான் வழியாக இருக்கிறேன் என்று. தமிழ்ல நானே என்று சொல்லப்படுகிறது. என்றா வேற வழி கிடையாது என்றுதான் அர்த்தம். அதுக்கு தயவு செய்து நாங்கள் அதை விளங்கிக் கொள்ளணும். நானே என்று சொன்னால் என்னை தவிர வேற வழி கிடையாது என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 3:11 வாசிங்க.
போடப்பட்டிருக்கிற அத்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேற அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது.
அல்லேலூயா. நந்தா விளங்கிக் கொள்ளுங்க, கிறிஸ்து அல்லாத அஸ்திவாரத்திலே நான் கட்டப்பட்டால் தேவனுடைய ஆலயமாக நான் மாற முடியாது. இது மிக பெரிய ஒரு சத்தியம். கட்டி முடிச்சா பிறகுதான் கூரை போடுவாங்க இல்லையா, விளங்குறீங்களா? அப்ப சபைக்கு கிறிஸ்து தலையாகவும் இருக்கிறார், கீழே அஸ்திபாரமாகவும் இருக்கிறார், விளங்குறீங்களா? அவருடைய அஸ்திபாரத்திலே நாங்கள் இணைக்கப்பட்டிருந்தால்தான் தேவனுடைய சபையாகவும் ஆலயமாகவும் நாங்கள் வளர முடியும். இப்ப அவர் என்ன சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். ஏசாயா 28 பாத்தீங்கன்னு சொன்னா அங்கே சொல்லப்படுகிறது மூன்று காரியங்கள், அதே மாதிரி சொல்லப்படுகிறது. இந்த மூன்று காரியங்களுக்கும் அந்த யோவான் 14:6 சொல்லப்பட்ட அந்த மூன்று காரியங்களுக்கும் இருக்கிற தொடர்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அதனூடாக பிரயாணப்பட்டால்தான், அதனூடாக நாங்கள் பிரயாசப்பட்டால்தான் நாங்கள் அவருடைய வழியிலே சென்றடைய முடியும். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க, இன்னொரு அஸ்திவாரத்திலே நாங்கள் இன்னொரு அஸ்திவாரத்தை போடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது இல்லைங்களா? ஏற்கனவே தேவனாலே ஒரு அஸ்திவாரம் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதிலே பிரயோஜனம் உள்ளவையும் பலமுள்ளவையும் தேவனுக்கு பிரியமான பொருளாகவும் நாங்கள் அதிலே இணைக்கப்பட்டால் நாங்களே அவருடைய வீடாக இருப்போம், விளங்குறீங்களா? சரியா, நான் ரட்சிக்கப்பட்டதுனாலே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனாலே, ஆண்டவருடைய சபைக்கு போகிறதுனாலே நான் அவருடைய வீடாகிறேன்ங்கிறத விட நான் அவரோடு முதல்ல இணைக்கப்பட்டிருக்கோம். அதான் ஆண்டவர் சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள். அந்த வார்த்தையை மறுபடியும் யோசிங்க, என்னில் நிலைத்திருங்கள். என்னோட உங்களுக்கு ஒரு ஜாயிண்ட் வேணும், என்னோட உங்களுக்கு ஒரு தொடர்பு வேணும், நான் இல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லிட்டார். அப்ப அஸ்திவாரத்திலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும், அஸ்திவாரத்தின் மேலே நானும் நீங்களும் கட்டப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த அஸ்திவாரமாவதற்கு தேவனாலே என்ன செய்யப்பட்டார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். தேவன் சொல்லுகிறார், சியோனிலே நான் ஒரு கல்லை வைக்கிறேன், அஸ்திவாரமான ஒரு கல்லை வைக்கிறேன், அது எப்பேற்பட்ட கல் என்று சொல்லி சொன்னால் அது என்னவாம், பரீட்சிக்கப்பட்டது. முதலாவது பரீட்சிக்கப்பட்டது. ஒரு அஸ்திபார கல் வந்து பரீட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களில் அநேகருக்கு தெரியாது, நீங்கள் பாவிக்கிற பொருட்கள் எல்லாமே ஒரு பரீட்சைக்குள்ளாலே போய் அங்கே அதனுடைய அந்த சீகல் இருக்கு இல்லையா, நாங்கள் பொருட்கள் வாங்கும்போது எப்பவுமே விலையத்தான் பார்ப்போம் இல்லையா, அதுக்கு அடுத்தது என்ன பார்ப்போம், எப்ப முடியுதுன்னு பார்ப்போம். இவ்வளவு தான் அநேகமா முதல் ரெண்டு பார்வையிலும் இந்த ரெண்டு விஷயம் தான் கவனிப்போம். அதுக்கு சீல் அடிச்சிருக்குதா, டெஸ்ட் பண்ணிக்கிறாங்களா, வாரன் டெஸ்ட் கூட்டுன்னு அடிச்சுக்கிறாங்களா, இதெல்லாம் பாக்குறதே இல்லை. அது அப்படி ஒன்று இருக்கிறதாவே சில பேருக்கு தெரிகிறதும் இல்லை இல்லைங்களா. இந்த விளையாட்டு சாமான் இருக்கு இல்லையா, சின்ன பிள்ளைய வச்சு விளையாடுவாங்க, சின்ன பிள்ளைய வச்சு விளையாடி ஒரு ரெண்டு நாளே மூன்று நாளே உடைக்கிற சாமான், அதை போட்டு ஒரு மெஷினுக்கு வச்சு குத்து குத்து குத்துன்னு குத்தி அது எவ்வளவுக்கு தாக்கு பிடிக்குதுன்னு சொல்லி பார்த்து அதுல கலர் போகுதா, அது உடையுதா, உடைஞ்சா அதனுடைய கூர்பகுதியில் வந்து பிள்ளைகளை தாக்குமா, இந்த மாதிரி பலவித டெஸ்ட்கள் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி எல்லாம் சரி என்று சொன்னா தான் வாரன் டெஸ்ட்ன்னு ஒரு சீகல் அடிச்சு வெளியில விடுவாங்க, விற்பனைக்கு அப்பதான் வெளியில வரும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியல இல்ல, நமக்கு முக்கியம் ரொம்ப மலிவா சீப்பா எவ்வளவு அதிகமா கிடைக்குதோ அதுதான் வேணும் நமக்கு இல்லையா, அது இருந்தா போதும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறா தெரியுமா, தன்னுடைய ஆலயம் கட்டுப்படுவதற்கு அஸ்திபாரமாக வைக்கிற தன்னுடைய குமாரனை அவர் என்ன செய்யறாராம், அவர் பரீட்சிக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான், தேவ அப்படின்னா பரீட்சிக்கப்பட்ட ஒரு அஸ்திபாரத்து மேல் கட்டப்படுகிற ஒரு கல்லை பரீட்சிக்க வேண்டியது அவசியமா இல்லையா, தயவு செய்து நீங்க யோசிங்க. ஒரு அஸ்திபாரம் அங்கே பரீட்சிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிற நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பாக பரீட்சிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது உங்களை துக்கப்படுத்துகிறதுக்காகவோ, உங்களை துன்பப்படுத்துகிறதுக்காகவோ, அல்லது உங்களை ஏதோ ஒரு வெளியில மட்டம் தட்டுறதுக்காகவோ அல்ல. மூன்று காரணங்களை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த பரீட்சிக்கிறது எதுக்காக, இந்த பரீட்சிக்கிறதால என்ன லாபம், தேவனுக்கு பிரியமா, தேவன் உங்களை சோதித்து உங்களை கஷ்டப்படுத்துறதுல அவருக்கு ஏதாவது பிரியமா அல்லது எங்களுடைய பிரயோஜனத்துக்காகவா என்று சொல்லி நாங்க பார்க்க போறோம். பாருங்க, முதலாவது வாசிங்க, 2 கொரிந்தியர் 13:5. 2 கொரிந்தியர் 13:5.
விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள்.
ஹல்லேலூயா! எல்லாரும் 2 கொரிந்தியர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? 13 இருக்கா? 5 இருக்கா? சரி, சோதிக்கு பரீட்சிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முதல்ல இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்க. ஹல்லேலூயா! பிரச்சனை வராத வரைக்கும் இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னு தான் நாங்க நம்பிக்கொண்டிருப்போம். பிரச்சனை வரைக்குள்ளதான் தெரியும் இயேசு கிறிஸ்து அங்க இல்ல, ஏற்கனவே இருந்த ஒரு பழைய ஒரு ஆள் தான் இருக்கிறார் உள்ளுக்கேன்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து மறைந்து கடந்து போயிட்டார் பிரச்சனை வரைக்குல. இப்ப படுத்து கிடந்து செத்து கிடந்த பழைய மனுஷன் எழுப்பி நிற்கிறான் இப்ப. அப்ப நாங்களே எங்களை டெஸ்ட் பண்ணி கொள்ளணும். இப்படி டெஸ்ட் பண்ணி கொள்ளும் போதுதான் எங்களுக்கு தெரியும். சோதித்து உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நீங்க சோதித்து பார்க்கும்போது தெரியும் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு தெரியும். நன்றாக பாருங்க, அநேக பிரச்சனைகள் வரும் வரைக்கும் நாங்களே அப்படி ரியாக்ட் பண்ணுவான்றது எங்களுக்கே தெரியாது சில நேரங்களில். தெரியுதுங்களா? ஏனண்டா, நாங்க ரொம்ப பொறுமையா இருப்போம். நிறைய என்ன சொல்றது, நாங்கள் முதலே நாங்கள் நினைத்துக் கொள்வோம், நான் ரொம்ப அடக்கமா இருக்கணும், கோபமே படக்கூடாது, கத்தவே கூடாது, சரியா சண்டை பிடிக்கவே கூடாது. இதெல்லாம் நாங்கள் முதலே நாங்கள் எங்கள மனதிலெல்லாம் நிர்ணயித்து வச்சிருப்போம். ஆனா அங்க போனோடனே முன்ன பின்ன எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும், அல்லது எதிர்பார்க்காத ஒரு வார்த்தை ஒன்று வந்து விழும். இதுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ளவில்லை. அதுக்கு நாங்கள் யோசித்து செய்யறதுக்கு இடையில அந்த உள்ளான மாம்ச மனுஷன் அவன் வெறி கொண்டு விடுவான். பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே ஜீவிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் எங்களுக்குள்ளே ஜீவிக்க வேண்டும். பாருங்க, இல்லாட்டி அந்த தோட்டத்தில் பேதுரு எடுத்த உடனே பேதுருக்கு வந்த முதலாவது முடிவு என்ன, அந்த பதட்டத்தில் வந்த முதலாவது முடிவு என்ன தெரியுமா? காதை வெட்டு. இதுதான் சொல்யூஷன். காது வெட்டினா எத்தனை பேர் காதை வெட்டுறதுல? அவங்க ஒரு ஒரு கூட்டமா வராங்க. காதை வெட்டுறதுனால என்ன இருக்க போன்னு கேக்குறேன். சரியா? பதற்றம் என்ன செய்ய தெரியுமா? இப்படியான மாம்ச முடிவுகளுக்கு நேராக எங்களை கொண்டு போய் விட்டு விடுகிறது. சில நேரங்களில் நாங்கள் செய்யறதே என்னன்னு எங்களுக்கு தெரியறதில்லை. அந்த பதற்றத்தில் நாங்கள் எடுக்கிற முடிவும் அதில் எங்களோட செயல்பாடும் எங்களுக்கு தெரியறதில்லை. எனக்கு ஒரு சகோதரன் இப்ப அண்மையில சொன்னார், பிரதர் எனக்கு பேசவே தெரியல. பிரதர், இதை கணவர் நிறைய நாள் சொல்லி இருந்தாலும் எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. ஒரு நாள் நான் ஒரு சகோதரனோட பேசுறத நானே ஹெண்டில டேப் பண்ணினேன். டேப் பண்ணிட்டு வீட்டை வந்து நின்று போட்டு கேட்டேன். போட்டு கேட்க எனக்கே வெக்கமா இருக்கு, நான் இப்படி இல்லாம கதைக்கிறாள்னு சொல்லி. என்ன செய்தாராம்? தான் பேசினத டேப் பண்ணிட்டு, எல்லாரும் சொல்றாங்களே என்ன இருக்கு அப்படின்னு, ஒரு நாள் டேப் பண்ணிட்டு வீட்டை வந்து போட்டு கேட்டுக்கிறார். போட்டு கேட்ட உடனே அவருடைய அந்த நேரத்தில் அங்க கதைச்ச ஒண்ணுமே அவருக்கு தெரியல. வீட்டை வந்த அப்புறம் பாத்துக்கிறா, ஓஹோ இவ்வளவு முக்குத்தனமா எல்லாம் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப ஜனங்க சொல்றது உண்மைதான். இப்ப சொன்னார், இப்ப நான் அப்படியெல்லாம் பேசுறது இல்ல பிரதர், சரியா? நான் திருந்திட்டேன். நான் என்ன, இந்த உணர்வு இருக்கு இல்லையா, என்னை நானே சோதித்துக் கொள்ளணும் என்றிருக்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் தெய்வீகம். ஹல்லேலூயா! மற்றவங்க சொல்றாங்கன்றதுக்காக, ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்றதுக்காக அல்ல, அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து. உண்மையிலேயே நான் சில வேலையில் அப்படித்தானோ? சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் வீட்டில் பார்த்துட்டு வந்திருப்போம், பிரதர் இப்படி என்னங்க பிரதர் என்னென்ன, அங்கே ஏதாவது பிறன்றிருக்கும், ஏதாவது செய்திருக்கும், நமக்கு தெரியாது. வீட்டிலேருந்து வழிகிடும் போது நாங்கள் சரியாக தான் வழிகிட்டோம் நினைச்சு கொண்டிருப்போம் இல்லைங்களா? எப்படி பேசுறோம், எப்படி நடந்து கொள்றோம்ன்றது சில நேரங்களில் தெரிகிறது இல்லை. நாங்கள் எங்களையே சில வழியில் சோதிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளா இருக்கிறோம். நாங்கள் எப்பவுமே நடக்கிறபடினால நாங்கள் எப்பவுமே சரியா இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணும் இல்லையா? நாங்கள் விரும்ப மாட்டோம், நாங்கள் அதை மற்றாக்களங்களை திருத்துறதை நாங்கள் விரும்புறதில்லை. பிரசங்கம் வரும்போது கூட சில பேர் அதை எதிர்க்கிறதுக்கு காரணம் அதுதான், ஏன்னா நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு சொல்லி. ஏன் உங்களை தான் சொல்றேன், நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றார், உங்களை தான் சொல்றாரு. இப்ப இதுக்காக இன்னொருக்கா அவர் இயேசு இன்னொரு புறப்படுத்தி வர முடியுமா? இல்லத்தானே. அதனால எங்களை நாங்களே சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எப்படி தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறாரா என்பதில். ரெண்டாவது காரியம், அதுல ரெண்டு காரியம் இருக்கு. முதலாவது ஒரு வசனத்தை வாசிங்க. எப்படின்னு சொன்னா யாக்கோபு 1:2-3 வாசிங்க. முதல்ல யாக்கோபு எழுதின நிருபம் 2:2-3 வசனத்தை வாசிங்க.
என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சியானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
பாருங்க, இந்த பரீட்சை எதுக்கு நேரம் உங்களை கொண்டு போக தெரியுமா? பொறுமைக்கு நேராக கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த பரீட்சை வரும்போது நான் என்னவா மாறணும்ன்றதுக்காக அந்த பரீட்சை வருகிறது தெரியுமா? நான் ஒரு பொறுமைசாலியாக மாற வேண்டும் என்பதற்காக அந்த பரீட்சையை தேவனங்களுக்கு அனுமதிக்கிறார். அந்த விசுவாச வாழ்க்கையில தேவனங்களுக்கு அதை என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். இப்ப இது வந்து என்ன பேர் இதுக்கு? சோதனை என்று பேர். சரியா? இந்த பரீட்சைக்கு என்ன பேர்? சோதனை. ரெண்டாவது இன்னொரு இருக்கு, ரோமர் எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர்ல 5:5 3:4 வாசிங்க. 3:4.
அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம்.
ஹல்லேலூயா. பாருங்க, இங்க பொறுமை கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுது. பொறுமை வந்து அங்க கடைசியில இருந்தது. பரிசோதிக்கிறது கடைசி வந்து பொறுமையா இருந்த எகேப்னஸ் இல்லைங்களா? இப்ப பொறுமை கொஞ்சம் இந்த பிரச்சனையில பார்த்தா முன்னுக்கு வந்துடுது. முதலாம் வகுப்புல தேறினால் நீங்க எங்க போவீங்க? 2 வகுப்புக்கு போவீங்க. 4 வகுப்புல தேறினால் நீங்க 3 வகுப்புக்கு போவீங்களா? இல்லத்தானே. இப்ப 3 வகுப்பு முன்னுக்கு வந்துடுது, ஏன்னா நீங்க அதை கடந்து வந்துட்டீங்க. அது மாதிரி இங்க பாருங்க, இங்க என்னதுக்கு? இங்க வந்தது சோதனை இல்லை, இங்க வந்தது என்னது? உபத்திரவம். நன்றா விளங்கி கொள்ளுங்க. சோதனை என்கிறது வேற, உபத்திரவம் என்கிறது வேற. நீங்கள் சோதனைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அடுத்த டெஸ்டுக்கு பேர் உபத்திரவம். புரியுதுங்களா? நீங்கள் சோதனைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உபத்திரவம். நீங்க சுவிசேஷம் சொன்ன ஆரம்பத்தில் சில வேளையில நீங்க இந்த வசனத்தை பாவிச்சிருப்பீங்க. நான் ஆரம்ப காலத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது சுவிசேஷம் சொல்ல புறாக்கள் கொண்டு போகிற ஒரு பயமுறுத்துற ஒரு ஆயுதம் இதுதான். பிரதர், நீங்க கேட்கலன்னு வச்சுக்கொள்ளுங்க, உடனே சொல்லுவாங்க, பிரதர் ஆண்டவர் இப்ப வல போடுறார், பிரதர் மாட்டினா வாங்க, இல்லாட்டி அடுத்த முறை தூண்டில் போட்டு இழுப்பார். இது ஒரு சுவிசேஷம். எப்படி வலை போடைக்கன்னா நோகாம வரலாமா? அப்படி இல்லாட்டி கொக்கி போட்டு இழுப்பார். அப்படிலாம் பிஞ்சு கிஞ்சுதான் வரணும் அப்படின்னு சொல்லி. இதை கேட்ட எவனாவது ரட்சிக்கப்படுவானா? இதெல்லாம் அறியாமையின் சுவிசேஷங்கள். ஒரு காலத்துல இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இப்ப நானும் உங்களுக்கு அப்படி சொல்லாதபடிக்கு, சோதனையிலே நானும் நீங்களும் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அடுத்த ஒரு காரியம் வருது, உபத்திரவம். ஆனா அந்த உபத்திரவம் எங்க கொண்டு போதுன்னு சொல்லி சொன்னால், இங்க வேதம் சொல்லுது உபத்திரவம் பொறுமையையும் இல்லைங்களா, பொறுமை பரீட்சையும். பரீட்சை எங்க கொண்டு போகுது? நம்பிக்கை, விசுவாசம். அப்ப இந்த பரீட்சையினுடைய முடிவு என்ன தெரியுமா? விசுவாசம். முதல்ல நாங்கள் பொறுமையை கற்றுக்கொள்கிறோம் ஒரு சோதனையில, ஒரு பரீட்சையில. ரெண்டாவது பரீட்சையில நாங்கள் விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். தயவு செய்து நீங்க அதை விளங்கிக் கொள்ளணும். ஏனென்றால் அநேக பேர் வந்து எங்களுக்கு சோதனையே வேணாம், எங்களுக்கு பிரச்சனையே வேண்டாம் என்று சொன்னால் நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நானும் நீங்களும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட முடியாது. ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், நானே வழி. அந்த நானே என்ற வழி என்றது, அவர் சோதிக்கப்பட்டார், அவர் தேவனாலே சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டுத்தான் அவர் அஸ்திபார கல்லாக இருக்கிறார். நீங்களும் நானும் சோதிக்கப்படுறதுக்கு இடம் கொடுக்கவில்லையா? அவரோட இசைவாய் கட்டப்படுகிற மாளிகையிலே அந்த காவிக்குரிய கற்களாக மாற முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த சோதனையிலே நாங்கள் தேற வேண்டும். சோதனையினுடைய முடிவு என்ன தெரியுமா? உயர்வு. சோதனையினுடைய முடிவு உயர்வு. சோதனையுடைய முடிவு வந்து ஒரு நன்மையை கொடுக்கும், உங்களுக்கும் எனக்கும் பாதிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். உங்களுக்கும் எனக்கும் பிறகு ஒரு உயர்ந்த அடைக்கலம் இருக்கும். அந்த சோதனைக்கு பிறகு அழுகையின் பள்ளத்தாக்கை உருவி நடக்கும்போது நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து நிற்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அழுகையின் பள்ளத்தாக்கிலேயே மூழ்கி அதிலேயே காணாமல் போறதா இல்லை. நீங்கள் அதை தாண்டி வர வேண்டும், பலத்தின் மேல் பலமடைய வேண்டும். வந்து தேவனுடைய புத்திரர்களாய் புத்திரிகளாய் தேவனுடைய சமூகத்திலே நிற்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அது அதுக்காக எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஒரு டெஸ்ட். மூன்றாவது காரியம் பாருங்க, எதுக்காக சோதிக்கப்படுகிறோம் என்றால், யாக்கோபு எழுதின அதே நிருபத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் வாசி பாருங்க. யாக்கோபு இரண்டாவது அதிகாரம் 22-23 வாசி பாருங்க.
விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான்.
ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு உனக்கு உன்னுடைய சந்ததிகள் வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று சொன்னோடனே அடுத்த வசனம் சொல்லுது, 15-ம் அதிகாரத்தில், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று. ஆனால் யாக்கோபு என்ன எழுதுகிறார், ஈசாக்கை பலிபிடத்திலே கொண்டே கொடுத்த போதுதான் அந்த வசனம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? நீதி, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணினார் என்று சொன்ன போதிலும் அந்த வார்த்தை நிறைவேறிட்டு என்று யாக்கோபு எழுதுறாரு. எப்ப? ஈசாக்கை கொண்டே பலிபிடத்திலே வைத்த போதுதான் அந்த வார்த்தை நிறைவேறிட்டு. இது நடந்தது கிட்டத்தட்ட 22-ம் அதிகாரத்தில் நடக்குது. 15-ம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. நடந்தது எப்ப தெரியுமா? ஏன்டா ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி. ஆக ஆபிரகாமனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அதற்குரிய கிரியையை அவர் நடப்பித்த போது அன்றைக்கு சொல்லப்பட்ட நீதிமான்ங்கிற வார்த்தை நிறைவேறிச்சு. யாக்கோபு எழுதுறா பாருங்க, அந்த 23-ம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு.
வேத வாக்கியம் அன்றைக்கு தான் நிறைவேறுது. எப்ப? ஈசாக்கை கொண்டே பலிபடத்திலே கொடுக்கும் போது. அப்பொழுதுதான் அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். பாருங்க, விசுவாசமானது சோதிக்கப்பட வேண்டும் இல்லையா? நாங்கள் சோதிக்கப்பட்ட கற்களா இருந்தால்தான் கிறிஸ்துவோடு இணைகிறதுக்கு, அவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்படுகிறதுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம். பலகீனமான கல் என்ன செய்யும் சொல்லுங்க பாப்போம். ஒரு நாளில் திருவள்ளையில பார்த்துருக்கீங்களா, சில பில்டிங்கள் நல்ல உயரமா கட்டியிருப்பாங்க, திடீரென்று பார்த்தா அப்படி ஒரு பக்கம் சரிஞ்சு கொண்டே போகும், அல்லது திடீரென்று உடைஞ்சு கீழே அப்படியே பொத்துன்னு போசுக்கொண்டு அப்படியே விழுந்துருங்களா? எதனால? கொஞ்ச காலம் நின்று பிடிச்சது, அதுக்கு பிறகு அதை தாங்குற சக்தி அதுக்கு இல்லை. ஏனென்றால் சரியான கலவையில் அந்த கல்லுகள் செய்யப்படாதது ஒரு காரியம். கல்லுகள் செய்யறதுக்குன்னு சொல்லி சில ஃபார்மல்ஸ் இருக்குது, அந்த ஃபார்மலின் படி அது செய்யப்படாத நிமித்தம் அந்த கல்லுகள் அந்த கட்டிடத்தை தாங்க முடியாததாய், அந்த கட்டிடத்தை மேல் பாரத்தை தாங்க முடியாததாய் அந்த கல்லுகள் என்ன செய்கிறது, உடைந்து விடுகிறது. உடைந்து முழு கட்டிடத்தையும் கீழே விழுத்தி அநேக பலிகளை எடுத்து விடுகிறது. அதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார், அத்திபாரமாக வைக்கிற கல்லை கூட அவர் சோதித்தார். இரண்டாவது காரியம் பாருங்க, வாசிங்க அதே ஏசாயா 28 வாசிங்களா, 16-ம் வசனம். ஏசாயா 28:16.
ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமான ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும்.
அல்லேலூயா. பாருங்க, அவ்வளவுதான், விலையேற பெற்றது இல்லீங்களா? இரண்டாவது காரியம் விலையேற பெற்றது. நீங்க ஒரு ஒரு ஞாபகத்தை யோவான் அந்த 14:6 வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது நான் சொன்னேன், பரீட்சிக்கப்பட்டது வழி. அவர் சொன்னார், நானே வழி என்று சொன்னார் இல்லையா, பரீட்சிக்கப்படுகிறது வழி. பரீட்சிக்கப்படுகிற என்கிற அந்த வழியினூடாக நாங்கள் போக வேண்டும், அந்த பரீட்சைகளுக்குள்ளால நாங்கள் போக வேண்டும். இரண்டாவது காரியம் விலையேறப்பட்டது. நானே சத்தியம். அதாவது பரீட்சிக்கப்பட்ட அந்த வழியிலே நடக்கும்போதுதான் அவருடைய சத்தியம் எனக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்கும். அந்த சத்தியம் அப்பொழுதுதான் எங்களுக்கு புரியும். அது வரைக்கும் எங்களுக்கு விளங்காதது. அந்த சத்தியத்தை நாங்கள் வாசிக்கிறவர்களா இருப்போம், அல்லது ஆகா இது நல்ல வசனம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அதை கை கொள்ள முடியாத பலவீனராயிருப்போம். அப்ப எத்தனை பேர் வேத வசனத்தை வாசிட்டு நல்ல வசனம் பிரதர், இது அந்த சிஸ்டருக்கு அந்த பிரதருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவ்வளவுக்கும் அந்த வசனம் எனக்கு தான் வந்திருக்கு. ஏன் விளங்க இல்ல? நான் என்ன பரீட்சிக்கிறதுக்கு விட்டு கொடுக்கிற ஆள் இல்ல. இது எனக்கு தேவையில்லை, வேற யாருக்கும் கொடுங்க இந்த பரீட்சையை. நான் ஏற்கனவே தேறினவன் இல்லையா? ஆக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இது விலையேற பெற்றது. எது சத்தியமானது விலையேறப்பட்டது. வாசிங்க ஒன்று பேதுல ஒன்று ஏழு வாசிங்க. ஒன்று பேதுரு ஒன்று ஏழு. கொஞ்சம் வசனம் கூட இருக்கிறபடினால தயவு செய்து கொஞ்சம்.
அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்.
ஹலலுயா. இந்த வசனம் உங்களுக்கு கவுகுமி வாரி நல்ல வாயில வச்சு கவஞ்சிருக்கிறீங்க. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுல எதனால பொன்னை விட விசுவாசம் விலையேற பெற்றது? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க.
அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்.
இப்ப டெஸ்ட் ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கும் போது ஒரு கேள்வி கேட்பாங்க, கேட்டுட்டு அந்த கேள்வியிலேயே ஒரு பதில் இருக்கும். ஆம் என்றால் ஏனாம், அப்ப எங்களுக்கு விளங்கி ஓஹோ ஆம் தான் அதுக்கு பதில், முதல்ல அதை கோச் பண்ணுவோம், ஏன்னு புற யோசிப்போம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இதுலயும் ஒரு தரவு தந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். நீ யாராவது விசுவாசம் பொண்ணை விட ரொம்ப அரிது பிறகு அதனால வெளியேறப்பட்டேன்னு சொல்லிட்டு கொண்டு பயந்து கொண்டு வந்தேன். பொன் அழிந்து போகிறது, அழியாதது விசுவாசம். அதனாலே தான் விசுவாசம் விலையேற பெற்றது. ஆக வேதம் சொல்கிறது தெரியுமா, அழிந்து போகிற பொன் சோதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதை விட விலையேற பெற்ற விசுவாசம், அழியாத விசுவாசம். ஏனென்றால் அந்த விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது பூமியிலே விளைகிற ஒரு காரியம் அல்ல. தேவனுடைய வார்த்தைங்கிற மாறாத அழியாத சத்தியத்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அதிக முக்கியம், அதிக முக்கியம். அந்த விசுவாசத்திலே எந்தவித கலப்படமும் இருக்கக்கூடாது இல்லைங்களா? விலையேற பெற்றதை எங்க எங்க அவங்க ஜட்ஜ் பண்றாங்க திரும்ப பார்ப்போம். ஒன்று அதனுடைய ஆயுள் சரிங்களா, அது எவ்வளவு காலம் அது நீடித்திருக்கும் என்று. ரெண்டாவது அதனுடைய பியூரிட்டி, அதனுடைய பரிசுத்தம், அதனுடைய குவாலிட்டேட் இல்லையா? ஒரு ரத்தினக்கல்லை எடுத்து, ரத்தினக்கல் எல்லாத்துக்கும் ஒரே விலையா? வைரங்கள் எல்லாத்துக்கும் ஒரே விலையா? இல்லையே. ஒரு வைரம் ஒரு விலை, இன்னொரு வைரம் இன்னொரு விலை. சைஸ பார்த்தல்ல, சைஸும் ஒரு காரியம்தான், ஆனா அதே நேரத்தில் அதனுடைய ஒளிவீசும் தன்மைகள், அதனுடைய குவாலிட்டி, அதை அவர்கள் நியமித்து தான் சொல்லுகிறார்கள் இதுக்கு இவ்வளவு விலை அப்படின்னு சொல்லிச்சினால் உங்களுக்கும் எனக்குள்ளேயும் இருக்கிற விசுவாசம் வந்து விலையேற பெற்றதா இல்லையான்னு சொல்லி கணிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது சோதிக்கப்பட வேண்டியதா இருந்தது. அதைத்தான் நாங்கள் முதல்ல பார்த்தோம். ஏனென்றால் அது எவ்வளவு விலை என்று ஆண்டவர் அடையாளம் காட்ட விரும்புகிறார். அதை அவர் உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டு வருகிறார் என்றுதான் நான் சொல்றேன். ஹலலூயா. உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற உங்களுடைய வாழ்க்கையை அவர் உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார். அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலங்களே வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், நானே சத்தியம். நீங்கள் சத்தியத்தோடு இணையும் போதுதான் உங்களுக்கு பெருமையும் புகழ்ச்சியும் உயர்வும் உண்டாகும். ஹலலூயா. நீங்க உலக ஞானத்தில் நிறைந்தவர்களா இருக்கிறதுனாலே அல்ல, நீங்க என்றைக்கு கிறிஸ்து என்கிற அந்த சத்தியத்தோடு உங்களை இணைத்துக் கொள்ளுகிறீர்களோ, என்றைக்கு உங்களை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறீர்களோ, என்றைக்கு அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறாரோ, அன்றையிலிருந்து உலகத்தினுடைய பார்வை உங்கள் மேல் இருக்கிறது வேற மாதிரியே போயிடும் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்ப்பு நிற்பதில்லை என்று சொல்லுகிறார். எதை கொண்டு சொல்லுகிறார் தெரியுமா? அந்த ஜீவனுள்ள தேவன் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறபடினாலே. அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்குள்ளே நிறைந்து பெருகி இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய விலை உயர்ந்ததாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு கனம் உண்டாயிருக்கும். உங்களுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். தேவனை பற்றிய ஞானம் உங்களிடத்திலே பெருகி இருக்கும். அது ஒரு பெரிய விசேஷித்த விஷயம் இல்லையா? உலக ஞானத்தை ஞானிகளை பார்த்து நீங்கெல்லாம் பெருமைப்படுறீங்களே, புகழ்றீங்களே, தேவ ஞானம் அதைவிட மகா பெரியது இல்லையா? ஹல்லேலூயா. இந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு வெளிப்பாடு வரும்போது நீங்க தேவனை துதியுங்க, மகிமைப்படுத்துங்க. ஏனென்றால் பாலகருக்கும், அதாவது கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக்கும். ஹல்லேலூயா. எதுக்காக? நீங்கள் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு வெளியேறப்பட்டதாக காணப்பட்டபடியினாலே. விசுவாசம் ரொம்ப முக்கியமுங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த ஒரு வசனத்துக்குள்ள இருக்கிற அநேக ரகசியங்களை புரிந்து கொள்ளுங்க. பதறான் என்றவொன்னு ஏதோ ஒரு சின்ன விஷயமாக நினைச்சிடாதீங்க. பதறாம இருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் தெரியுமா? எவ்வளவு வாழ்க்கையில பதறி வாழ்க்கையை கெடுத்து போட்டவர்கள் அநேகம். நான் சொல்றேன், கண்டதுக்கெல்லாம் பயந்து, நிழலை கண்டு பயந்து, சும்மா லெட்டர் பாக்ஸுக்கு ஒன்று மழுதாம ஒரு கடிதத்தை போட்டாலே அதை கண்டும் பயப்படுவாங்க. அதுல உடைச்சு பார்க்காமல் ஐயோ கடிதம் வந்திருக்கு, கடிதம் வந்திருக்கு. பிசாசானவன் உங்களை எல்லாம் கன இடங்கள ரொம்ப தட்டி வச்சிருக்கிறான். நான் சொல்றேன், அதெல்லாம் மாயை, நம்பாதீங்க, அதை பயந்துடாதீங்க. ஏனென்றால் ஜீவனுள்ளவர், அழிவில்லாதவர், சதா காலங்களிலும் ஜீவித்திருக்கிற தேவன் இருக்கிறார். நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. தயவு செய்து அதை மறந்துடாதீங்க. அவன் உங்களுடைய வாழ்க்கையை களவாட விட்டுறாதீங்க. அவன் உங்களை ஏமாத்த விட்டுறாதீங்க. ஏனென்றால் கர்த்தருக்காக நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம். கர்த்தருடைய ஆலயமாக நீங்க எழும்ப வேண்டியது முக்கியம். நீங்க யார் என்றதை உணர்ந்து கொள்ளுங்க. நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தால் கிறிஸ்துவனுடைய இணைக்கப்படுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. வாசிங்க இன்னொரு வசனத்தை, ஒன்று பேதுரு அதே 3:4 வாசிங்க.
அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியுமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
ஹல்லேலூயா. இப்ப தேவனுடைய பார்வையில எது வெளியேற பெற்றதாம்? பொன்னோ வெள்ளியோ அல்ல. வாசிங்களே.
அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கிடையாது.
நீங்க போடுற மேக்கப் கொஞ்சம் வேர்த்து விறுவிறுத்து சென்னா ஒழுகி இருக்கிறத விட மோசமாயிருவீங்க எல்லாரும், சரியா இல்லீங்களா? கொஸ்மெட்டிக்ல நீங்க என்னதான் போட்டாலும், எத்தனை சீஸ் தடவினாலும் இல்லையா, ஒரு கட்டத்தில் அது உங்களை கைவிட்டுரும். எல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் இல்லையா. ஆனால் அழியாத அலங்கரிப்பு, அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும், என்னால ஒரு 2 மணித்தியாலத்துக்கு சாந்தமா இருக்க முடியும் உங்களுக்கு முன்னால, உங்களால திருவள கூட முடியும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டீங்க, நான் சொல்றேன். அதனாலதான் வேதம் சொல்லுது, அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும். சில பேர் கள்ளஞ்சியதபடினால அமைதியா இருப்பாங்க, குற்றவாளியா இருக்கிறபடினால, குற்றம் செய்தபடினால அமைதியா இருப்பாங்க. ஆனா சுபாவத்திலேயே அமைதியா இருக்கிறார்கள் இருப்பாங்க தெரியுமா? சுபாவத்திலேயே ரொம்ப அமைதியா இருப்பாங்க, சாந்தம். அது ஏற்காது, அவங்க நடிக்கிறது இல்ல, அவங்களோட தன்மையே அப்படிதான். நடிக்கிறவங்களும் உண்டு இல்லன்னு இல்ல. ஆனா தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டது என்ன தெரியுமா? இந்த அழியாத இந்த 2 அலங்கரிப்பு தான் தேவன் பார்க்கிறார். தேவன் பார்த்து சொல்றாராம், இதுதான் விலையேறப்பெற்றது. ஏனென்றால் இது அழியாத அலங்கரிப்பா இருக்கு. இது எதிலிருந்து வருது? சோதிக்கப்பட்டு விலையேறப்பெற்ற விசுவாசத்தினூடாக இந்த சாந்தமும் அமைதியும் எங்கிருந்து வருது தெரியுமா? சோதிக்கப்பட்ட விலையேறப்பெற்ற விசுவாசத்தின் நிமித்தம் வருகிற அமைதி, வருகிற சாந்தம். விளங்குதுங்களா? தெரியுதுங்களா? அதாவது நல்ல விஷயத்தை விளங்கினவன் பேசாம இருப்பான், என்ன பிரச்சனை வந்தாலும். சரியா? புரியாதவன் அங்கேயும் இங்கேயும் ஓடுபட்டு தெரியவான், என்ன செய்யறன்னு தெரியாம. படகு ஆடுது, அலை கொந்தளிக்குது, கவுத்து போட போதுன்னு சொல்லி எல்லாரும் தலையில கைய வச்சுக்கொண்டு இருக்கிறாங்க, கத்துறாங்க, குளர்றாங்க. அப்ப கூட சுயநலமா போய் இயேசு கிட்ட கேக்குறாங்க, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அவர் வந்த போட்டுலானே இருக்கிறாரு. வழங்குறீங்களா? சுயநலமான ஒரு கேள்வி. நாங்க மடிஞ்சு போறது உமக்கு கவலை வேண்டாம், அவர் வந்த போட்டில் தானே இருக்கிறாரு, அவரே தூக்கி கொண்டுக்கிறாரு. அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவர் பதற இல்லை இல்லைங்களா? தேவனுடைய அதே வல்லமையை பெற்ற பேதுரு காலில் சங்கிலி கட்டி, கையில சங்கிலி கட்டி, ரெண்டு காவலாளிகள் இருக்கும் போது காவலாளிகளுக்கே டிஸ்டர்ப்ற அளவுக்கு குரட்டை விட்டு நித்திர ஒண்ணு ஒண்ணுக்கிறார். நாளை அடுத்த நாள் அவருக்கு மரண தண்டனை. பாத்தீங்களா, ஒரு மனுஷனை அந்த விசுவாசத்தினுடைய அந்த தேறுதல், அந்த குவாலிட்டி எவ்வளவு தூரத்துக்கு அவனை ஒரு ஆறுதல் உள்ளவனாய், ஒரு சாந்தம் உள்ளவனாய் இல்லைங்களா, ஒரு பதற்றம் இல்லாத ஒருவனாய். பேதுருதான் ஒரு நல்ல கரெக்டர். பதறதுக்கு உதாரணமான சீசர்கள் ஒரு ஆள் என்ன, பேதுருதான். எல்லா வேளையிலும் பதறது அவர் தான் எப்பவுமே, சரியா? என்ன சொல்லுவாங்க, முந்திரி கொட்டியான்னு என்ன சொல்லுவாங்க, இந்தியாவில் சொல்லுவாங்க முந்திரி கொட்டி. முன்னுக்கு போய் முன்னுக்கு நிக்கிறதும் அவர் தான், வெளிப்பாடுகளை சொல்றதும் அவர் தான், பின்னுக்கு ஓடி போறதுல முன்னுக்கு நிக்கிறதும் அவர் தான், கால கழுவுனா தலைய கழுவுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்கறதெல்லாம் அவர் தான். ஆனா பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனான பிறகு பேதுருவனுடைய வாழ்க்கை வேற. சிறையிலே உடுப்பெல்லாம் கழட்டி வச்சு பத்து படுக்கிற அளவுக்கு இருக்கிறாருங்க, அடுத்த நாள் அவருக்கு மரண தண்டனை. யோசிச்சு பாருங்க, பதறாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு கனவேர் பயப்படுகிறதுனாலதான் நிறைய வியாதியை வச்சு கொண்டிருக்கணும். இது விளங்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. இங்க இருக்கிற மனோவியாதி வைத்தியத்தில் எங்கேயும் டேமின் எடுக்கலாம் உங்களுக்கு. அந்த மனோவியாதி வைத்தியத்தில் மாத்திரம் டேமின் எடுக்கிறா, ஒரு 6 மாதத்துக்கு முதலே நீங்க லைன்ல நின்றா தான் உண்டு. அவ்வளவுக்கு இந்த நாடு, இவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கிற நாடு மனோவியாதினாலே, டிப்ரெஷனாலே அநேக பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களிடத்திலே ஆறுதலின் தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்க, யாரோ வெக்கேன்னு சொல்லி கதவை திறந்துட்டாங்க. ஒரு மனுஷி வந்து பார்த்துட்டு இது என்னன்னு கேக்குது. என்ன நான் சொன்ன அதுக்கு மைண்ட், ஓ ஸ்ரைக்லிஷ் அப்படின்னு. அவர்களுக்கு மரண வாசனை இல்லையா? எதுக்கு? இதை புரிந்து கொள்ள முடியாத உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவங்களை குற்றப்படுத்த இல்ல, ஆனால் அவர்களுடைய கொஞ்சமும் யோசிக்காம சொன்ன ஒரு வார்த்தை அதுதான், ஸ்ரைக்லிஷ். மைண்ட் என்ன இப்படியா இருக்கும், அந்த மாதிரி அவங்க எதுக்காக உங்களுக்கு சத்தம் போட்டு அவங்களுக்கு தெரியாது, சரியா? ஏன் சொல்லுங்க பாப்போம். அவர்களுக்கு தேவனுடைய அனுகிரகம் கிடையாது. அதை நான் வேதனையா சொல்ற, அதை நான் குற்றமா சொல்லல, அவர்களிடத்தில் அது இல்லை. அவர்கள் அதை தங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள் இல்லையா? அவர்கள் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர்கள் அவரை அந்நியராய் தள்ளிவிட்டார்கள். பாருங்க இந்த வேத வசனம், இப்ப நாங்க என்ன வாசம், யாக்கோபு அழியாத அலங்கரிப்பு. தேவனுடைய பார்வையிலே இது விலையேற பெற்றது. ஆண்டவர் சொல்றார், நீ சத்தி, அதாவது நானும் நீங்களும் அந்த சத்தியத்தினாலே உருவாகிற குணாதிசயங்கள், வேத வசனங்கள் எங்களுடைய குணாதிசயங்களை மாற்றி எங்களுக்குள்ள கொடுக்கிற அமைதியும் அந்த சாந்தத்தையும் தான் தேவன் உயர்வான அலங்கரிப்பாக பார்க்கிறார். அல்லேலூயா. தயவுசெய்து விளங்கி விழுங்க, சத்தியம் கொடுக்கிற கிரியைகளினாலே உருவான நற்குணம் தான், அந்த நற்கனி தான் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதை நாங்கள் பெற்றுக்கொண்ட மண்டால் தான் அதை நாங்கள் வெளிக்கொடுக்க முடியும். நாங்கள் நடிக்க முடியாது, கன நாளைக்கு அது நீடிக்காதது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, எரேமியாலே 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 15:19,
இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பாருங்க, எரேமியாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. சிறையிருப்புக்கு போறாங்க, சிறையிருப்புக்கு போற அந்த நேரத்தில் இஸ்ரவேலனுடைய மீறுதர்கள் அவர்களை சிறையிருப்புக்கு கொண்டு போகிறது பாபிலோனுக்கு. இப்ப எரேமியா புலம்புறார், அவரும் அதுக்குள்ள நடுவில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். சரியா, என்ன நடக்க போகுன்னு தெரியல, அவருடைய நிலைமை மோசமா இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றார் அவருக்கு, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அதாவது யாராவது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் தேவனிடத்துக்கே திரும்புங்க. அல்லேலூயா. அது எவ்வளவு கோணலா அந்த வாழ்க்கை போயிருந்தாலும் சரி, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் சரி, அதுல எந்தவித ஒரு சிறு அடையாளமும் அந்த பழைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு சீர் பொருந்தி திருத்துறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கரை திரை இல்லாமல் சுத்த வஸ்திரம் தரிப்பித்து உங்களை பரிசுத்தராக்குகிறதுக்கு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். திரும்ப கடவீர்கள். அடுத்தது பாருங்க, என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். அடுத்த வசனம் சொல்ற பாருங்க, நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாயை போல் இருப்பாய். என்ன நடக்கிறாங்க, அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக. அதாவது நீ அவர்களுக்கு பின்னால போகாத, நீ தீழ்ப்பானதை திருப்பி நீ தேவனுடைய வாயா இருந்தால் நீ சொல்ல அவர்கள் உன்னை ஃபாலோ பண்ணுவார்கள். அல்லேலூயா. நாங்க என்ன செய்யணும், விலையேற பெற்றதை கலக்க கூடாது உலகத்துக்கு. இல்ல இன்னைக்கு அநேகம் பேர் இந்த கபடி விளையாடுற மாதிரி தான், சடுகுடு சடுகுடன்னு போய் ஆரைய பிடிச்சிட்டு வரன்னு போய் எல்லாரும் அங்க பிடிபட்டு கிடக்குறாங்க. இப்ப ஏன்னா மூச்சு பிடிக்க முடியல, சரியா? ஆண்டவர் சொல்றார், நீ அங்க போகாத, அவங்கள் உன்னை தேடி வருவார்கள். அதுக்கு முதல்ல நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, தீழ்ப்பானதில் நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுக்கிற மாதிரி பிரி. நீங்க கடற்கரையில் போய் மீன் வாங்குறீங்கன்னு வைங்க, நல்ல பளபளண்டா மீன் வரும், அங்கே எல்லாம் மண் அது இதெல்லாம் ஒட்டிக்கணா இருக்கும். வீட்டை வந்தோன்னு என்ன செய்வீங்க, நல்லா கழுவி அலசி நல்லா எல்லாம் சிதறி அதெல்லாம் பிரித்து எடுத்துருவீங்க. ஏன்னா உங்களோட பிரயோஜனத்துக்கு வரும்போது நீங்கள் அதை சுத்தம் படுத்துறது சாதாரண விஷயம். அதே மாதிரி தேவனுக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தீழ்ப்பானது, அதாவது தீட்டானதிலிருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். உலகத்தில் போயிருந்து நான் உலகத்தாக்களை ஆதாயப்படுத்த போறேன் என்று சொல்லி சும்மா கதை விட்டு கொண்டிருக்கலாது, சரியா? உலகத்தோட கலந்து நீங்கள் கர்த்தருக்கு ஆக்களை ஆதாயப்படுத்துறது மகா பெரிய போய். நீங்க என்ன கோபிச்சாலும் பரவாயில்ல எனக்கு, இதுல இது மகா பெரிய போய். இப்படி ஒரு தரம் ஆதாயப்படுத்தினர் கிடையாது, எனக்கு சொல்றேன். இது மாமிசத்தினுடைய ஒரு வேலை, அறிவினுடைய ஒரு வேலை, சொல்லிக் கொடுக்கும். சில பேர் போய் கல்யாணம் கட்டுவாங்க, கல்யாணம் கட்டி நான் அவர்களை ரட்சிக்க பண்ணுவேன். ரட்சிப்பு என்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கிறவர் தேவன், நீங்க இல்ல, உங்களோட அறிவு இல்ல, உங்களோட பலம் இல்ல, உங்களோட வீரியம் இல்ல, உங்களோட தாளந்து கிடையாது. கர்த்தர் தான் ரட்சிக்கிறவர். சாலம் அந்த ஞானிய பாருங்க ஐயா, சாலமோனான சாலமோனை பாருங்க, யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஞானி. ஆண்டவர் எத்தனை தரம் எச்சரிக்கிறார், நீ அவர்களோட கலவாத கலந்த அவர்கள் உன்னை தங்களுடைய மார்க்கத்துக்கு திருப்பி விடுவார்கள். நீங்க அழிந்து போயிருங்க, நீங்க அழியறதே உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் நீங்கள் விலையேற பற்றி நீங்கள் அன்னைக்கு பிள்ளையான் சொல்ற இல்லையா, அவர்கள் ஜாதிகளோடு கலவாதிருப்பார்கள். நான் வந்து துவசங்க கதைக்கில்லை, இங்க இங்க சத்தியத்தை சொல்றேன் நான். ஜாதிகளோட கலந்து அவருடைய கிரியைகளை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த கிரியைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது, ஏனென்றால் தேவனுக்கு விரோதமான பகை அது. தாவீது சொல்றார், நான் அந்நிய தேவர்களின் நாமத்தை கூட உச்சரிக்க மாட்டேன். விளங்குதுங்களா? எவ்வளவு தூரத்துக்கு அவர் தன்னுடைய வாயை கூட அவர் பார்க்கிறார், பேர் கூட சொல்ல மாட்டேன், அவ்வளவு வைராக்கியம். தாவீது சும்மா சாட்சி பெற இல்லைங்க, கர்த்தருக்கு பிரியமானு சும்மா சாட்சி பெற இல்ல. தாவீது சொன்னதுனால அல்ல, தாவீது வாழ்ந்தான். புரியுதுங்களா? தாவீது வாழ்ந்தான், வாழ்ந்ததை தான் அவன் சொன்னான், வாழ்ந்ததை தான் அவன் எழுதி வச்சான். அதனாலதான் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். புரியுதுங்களா? சும்மா இல்ல, சும்மா என்ன கன்வர்சிங் கிடையாது இல்லையா, மேடை பேச்சுகள் அல்ல. தாவீதுனுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது, புறஜாதிகளோடு கலவாதிருக்கிறதுக்குரிய வைராக்கியம் தாவீதுக்கு இருந்தது. அதனுடைய இழப்புகளை குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. எதுவா இருந்தாலும் சரி, சவுல் சரி பாருங்க, கடைசி நேரத்தில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு இடத்துல போயிட்டான். கடைசியில் ஒரு கட்டத்தில் வைராக்கியமா இருந்து எல்லாரையும் கொண்ட வந்தான். ஆனா தனக்கென்று ஒரு தேவை வரும்போது என்ன செய்யிட்டான், உண்டாக்கின சட்டங்களை பின் முதுகுக்கு பின்னால போட்டுட்டு சாத்திரக்காரன்ட்ட போய் நிற்கிறான். உங்களோட ஆண்டவர் பேசலேன்னா அதுக்குரிய காரணத்தை தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்குரிய நிலைமையை புரிஞ்சு கொண்டு எங்களை சரி செய்யணும். குறுக்கு வழியில போகக்கூடாது, அது இன்னும் விபரீதமானது. வழங்குறீங்களா? உடனே டிக்கெட் போட்டுட்டாங்க. அஞ்சனை காட்ட போனே சாமல் என்ன சொன்னார், நாளைக்கு இருப்பீங்கப்பா, ஃபேமிலி டிக்கெட் போட்டிருக்கு, உங்க பிள்ளைகளுக்கும் சேர்த்து போட்டிருக்கு, வந்துருங்க எல்லாரும். யோசிங்க, விலையேற பெற்றதாகிய உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுறது மாத்திரமல்ல, நீங்க அறிவோட எப்படி கலப்பீங்க, உங்களோட விசுவாசத்தை உலக ஞானத்தோட எப்படி கொண்டே கலப்பீங்கன்னு கேட்கிறேன் நான். உங்களுடைய உலக ஞானத்தோட விசுவாசத்தை எப்படி கலக்கிறது, எப்படி மிக்ஸ் பண்றது? பொருந்தாதே. எண்ணெயும் தண்ணியும் விட அதை விட பெரிதான காரியமாச்சே தேவனுடைய ஞானம், இந்த விசுவாசம். உலக ஞானத்தோட ஒத்துக்கொண்டு அது கொண்டு முறுக்கி வைக்க முடியாது, வேலை செய்யாது. இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும். சோதிக்கப்பட்டு இல்லையா, சோதிக்கப்பட்டது வெளியேற பெற்றது. இப்ப மூன்றாவது காரியம், மூன்றாவது காரியம் என்ன சிஸ்டர்? ஏசாயா 28:16.
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும்.
அல்லேலூயா. மூன்றாவது என்ன?
திட அஸ்திவாரம் உள்ள மூளைக்கல்.
திட அஸ்திவாரம் உள்ள மூளைக்கல். நல்ல விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. திட அஸ்திவாரம் ஆயிருக்குது, ஆனா அதே நேரத்தில் அது மூளைக்கல்லாக இருக்குது. மூளைக்கல்ல என்ன தெரியுமா? ஒரு 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 இதுல நாலு மூளைக்கல் இருக்கா? நாலு சிவரம் தான், நாலு மூளைக்கல் இருக்கு. மூளைக்கல்லைக்க இந்த கல் கொஞ்சம் விசேஷமானது. எப்படின்னு சொன்னா, இது ஒரு பக்கம் அல்ல, இது வந்து இப்படியும் போய் இப்படியும் போகுது. சரியா? இந்த சிவரையும் தொடுக்குது, இந்த சிவரையும் தொடுக்குது. திட அஸ்திபாரமுள்ள மூளைக்கல், நாலு திட அஸ்திபாரமுள்ள மூளைக்கல்லாலேதான் இந்த கட்டிடம் உயர்ந்திருக்கிறது. விளங்கிக் கொள்ளுங்க, தேவனுடைய ஆலயத்திலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவானவர் சேர்க்கிறார், ஆக்களை சேர்க்கிறார், சேராத ஆக்களை எல்லாம் சேர்க்கிறார். அவர் ஒருவர் தான் சேர்க்க முடியும். ஏன் மூளைக்கல்னு சொல்லி சொன்னால், தனித்தனி கல்லா வச்சா என்ன நடக்கும் சொல்லுங்க, நடுவில் ஒரு இடைவெளி வரும். அதனால ஒரே கல்லாக வைக்கிறார் அந்த மூளைக்கல்லை. அந்த கல்லு திட அஸ்திவாரம் உள்ளது, அதுதான் நித்தியமான ஜீவனை கொடுக்கக்கூடியது. அல்லேலூயா. அங்கே வெட்டப்படவில்லை, அங்கே உடைக்கப்படவில்லை, அது ஜீவனா இருக்கிறது இல்லைங்களா? அது முழுமையா இருக்கிறது, மகா பலமுள்ளதா இருக்கிறது, திட அஸ்திவாரமா இருக்கிறது. நித்திய ஜீவனானது திட அஸ்திவாரம், அதுல எந்தவித மாற்றமுமே கிடையாது, அதுல எந்தவித குறைவுகளும் கிடையாது, அதுல எந்தவித பலகீனங்களும் கிடையாது. பாருங்க, வாசிங்க அதோட ஒரு வசனத்தை, எபிரேயர்ல 1:3 வாசிங்க. எபிரேயர் நிருபம் 1:3.
இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார்.
ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சர்வ லோகங்களையும் அவர் என்ன செய்யறாராம், என்ன செய்யறார்? ஒலிம்பஸ் மாதிரி இப்படி முதுகில் இப்படி வச்சு நிக்கிறது இல்ல, சரியா? சர்வ லோகத்தையும் என்ன செய்யறாராம் அவர்? தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். வல்லமையுள்ள வசனத்தினாலே அவர் தாங்குகிறார். இந்த சகல கோள்கள் உலகத்திலே ஞானிகள் எவ்வளவு கண்டுபிடிச்சாலும் எனக்கு அது பிடிக்கவில்லை இல்ல, அவ்வளவுத்தையும் அவர் எதனாலே தாங்குகிறார்? அவருடைய வசனத்தினாலே தாங்குகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அங்கங்க எரிகல் வருது, கோலம் வருது, பூமியில விழப்ப வேண்டா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு கொண்டிருக்காதீங்க. சரியா? 1999 டிசம்பர் மாதம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் மெழுகுதிரி வாங்கினதை நான் பார்த்தேன். ஞாபகம் இருக்கா? 1999 கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் மெழுகுதிரி வாங்கி வீட்டில் வச்சார்கள். ஏனென்றால், ஐயா மிலேனியம் வருதுன்னு சொல்றாங்கப்பா, கரண்ட் போயிருமுன்னு சொல்றாங்கப்பா, என்னென்ன எல்லாத்தையும் உலகம் நம்பிச்சு, ஆண்டவர் சொன்னதை தவிர மிச்சு எல்லாத்தையும் நம்பிச்சு, கிறிஸ்தவர்கள் தப்பிட்டார்கள், என்ன நாங்க சும்மாவே வீட்டுல மெழுதி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்காக தான் வாங்கினாங்களோ தெரியல, ஆனா அவங்க தப்பிட்டாங்க, நாங்க சும்மாவே வச்சிருந்தாங்க வீட்டுல மெழுதி. சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், திட அஸ்திபாரம் உள்ளது என்ன தெரியுமா, அவருடைய வசனம், மாறாதது என்ன தெரியுமா, அவருடைய சத்தியம். அதனாலதான் அதனால உலகத்தை தாங்கிறதுக்கு அதை தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர், வழங்குறீங்களா, அதனாலதான் அதை தேர்ந்தெடுக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய விசுவாசம், நாங்கள் ஒரு ஆவிக்குரிய கற்களாக அவருடைய சேர்க்கப்பட வேண்டுமானால் நாங்கள் முதல்ல அவருடைய வசனத்தை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹலலூயா. நாங்கள் அதை நம்பவில்லை என்றால் அந்த அஸ்திபாரத்தோட நாங்கள் இணைய முடியாது. தயவுசெய்து விளங்கிக் கொள்ளுங்க, வாசிக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ, ஆனால் உங்களோடு பிடைப்படுகிற அந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. தயவுசெய்து அதை நீங்கள் நம்ப வேண்டும். அது உங்களுடைய வாழ்க்கையிலே அது பலிக்கும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். 15வது அதிகாரத்திலே ஆபிரகாம் அதை விசுவாசித்த போது 22வது வசன அதிகாரத்திலே அதை நிறைவேற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். எப்ப ஆபிரகாம் விசுவாசித்தா தெரியுமா, ஈசாக்கு புறப்பாருன்ற செய்தி கேட்ட போது. ஈசாக்கு வரல, அப்ப ஈசாக்கு வரல. அப்ப நீங்க எப்ப விசுவாசிக்கணும், உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சாப்புறது அல்ல, தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்த உடனே நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரா, விசுவாசிங்க ஐயா, அது நிறைவேறுகிற காலத்தை அவர் குறித்து வைத்திருப்பார். தேவன் உங்களை சுகமாக்குவேன்னு சொல்லுகிறாரா, அதை விசுவாசிங்க, ஏனென்றால் அவர் சுகமாக்குற நேரத்தை அவர் அறிந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரி, நான் சொல்றேன், அவள் 12 வருஷமா பாடுபடைக்க அவருக்கு தெரியும் அது. ஆனால் அவளுக்கு சுகம் கொடுக்கிற அந்த நாளையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அவளை பெருமைப்படுத்துகிறார், அவளை மேன்மைப்படுத்துகிறார், அவளுடைய விசுவாசத்தை உலகத்துக்கு காண்பிக்கிறார். எதுக்கு யாரோ ஒரு ஆளுக்கு தான் அது முடியும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? எதுக்கு உங்களோட வாழ்க்கையில அது நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு நீங்க ஒரு விசுவாசத்தினுடைய உதாரணமா இருக்கக்கூடாது? நாளைக்கு உங்களோட பேரை சொல்லி அந்த சிஸ்டருக்கு நடந்ததாமே, இந்த பிரதருக்கு நடந்ததாமே என்று சொல்றதுக்கு. இன்றைக்கும் நீங்க டிவியில பார்த்து யாரோ ஒரு ஆளுக்கு நடக்கிற அற்புதங்களை பார்த்து பரவசப்பட்டுக் கொண்டு போறீங்களா? சொல்லுங்க. அப்படின்னா நீங்க சமைக்கவே வேண்டாம். டிவியில நிறைய சமைக்கிற புரோகிராம்கள் காட்டுறாங்க, அதுக்கு முன்னால போயிருந்து பார்த்து நீங்க பசியாருங்க. சரியா? வாங்குற செலவு மிச்சம், சமைக்கிற நேரம் மிச்சம், சமைச்சிட்டு குறை கேட்கிற அந்த குறைகள் எல்லாம் மிச்சம். ஆத்துமா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? நீங்கள் ஜீவனுள்ள சாட்சிகள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை அற்புதங்கள் நிறைந்ததா இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை, அதாவது நகரவாசி, நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதில்லை. எந்த நகரவாசி? தேவனுடைய நகரவாசி. வழங்குறீங்களா? தேவனுடைய நகரவாசி பலசாலியா இருக்க வேண்டும். எதனால அது நடக்காம போது? நாங்க அவருடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அது எங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறது. விளங்குதுங்களா? அவன் சொல்றானே, முதலாளி சொல்றானே, நாங்க பிரசங்கம் பிரசங்கமா கேட்டோமே, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது அவன் சுத்தமாவான். ஏன் அந்த ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நடக்குது இல்ல? ஏன் தெரியுமா? அவன் அதை விசுவாசிச்சான். நாங்க அவன் சொன்னான் அவன் சொன்னான்னு சொல்லத்த எங்களுக்கு தெரியும். அவன் சொன்னதல்ல, அவன் விசுவாசிச்சத நான் விசுவாசிச்சா அதே இது எனக்கும் நடக்கத்தான் போகுது. ஹல்லேலூயா. நான் அவன் சொல்லி அவன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம்பாயம் கொடுத்தான், நீ அவன் உயிரோட இருந்தா நீங்க அவன் தேடி பிடிச்சி கூட்டி வந்துருவீங்க, அப்ப அவர் வார்த்தை சொல்லுப்பா எனக்காகும்னு சொல்லி. இன்னைக்கு அப்படியான வழியில்தான் அனைவர் தேடிக்கொண்டிருக்கீங்க. பிதா அவர் உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறீங்க. பாருங்க, இன்னொரு வசனத்தை வேகமா வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:19 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:19.
ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகத்தடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது.
ஹல்லேலூயா. ஒரு பக்கம் தான் வருது. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அது எதுக்கு முத்திரையா இருக்கு தெரியுமா? தேவனுடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் என்ன செய்யட்டாம், அநியாயத்தை விட்டு விலக கிடவன். கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளாய் உங்களை வழி நடத்துவார். அந்த வழி நடத்துகிற ஆவியானவர் உங்களுக்கு அநியாயம் எது நியாயம் எது என்று சொல்லி அவர் கொடுப்பார். நான் கர்த்தருடையவன் என்று சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். அதுக்காகத்தான் கர்த்தருடைய அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அநியாயத்தை விட்டு விலகினவன் தான், உதாரணத்துக்கு சொல்றேன், நான் இன்ஜினியர் கிடையாது, 2 சாக்கு சிமெண்ட்டுக்கு 5 சாக்கு மண்ணெண்டு போட்டா அந்த கட்டிடம் கவுந்ததுன்னு அர்த்தம், சரியா? அப்படி கட்டுற கட்டிட வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன பேர்? அநியாயம். அநேகம் பேருடைய உயிர்களை பலி வைத்து கட்டுகிற கட்டிடம் இல்லையா? அப்ப அநியாயத்தை விட்டு விலக கடவன், நீ தேவனுடைய கிறிஸ்துவனுடைய அஸ்திபாரத்தில் இணைக்கப்பட வேண்டுமானால் ஒரு அநியாயக்காரனாயோ அநியாயக்காரியாகவோ அந்த அஸ்திபாரத்திலே இணைய முடியாது. ஹல்லேலூயா. சோதிக்கப்படுகிறதுக்கு காரணம் அதுதான், விலையேற பெற்றதாக காணப்படுகிறதுக்கு காரணமும் அதுதான். அதோடு கூட அதனுடைய குவாலிட்டி அநியாயம் அங்கே காணப்படக்கூடாது, அநியாயம் காணப்படவே கூடாது. ஏனென்றால் தேவன் நீதிபரர், தேவனுடைய பிள்ளைகள் நீதியின் பிள்ளைகள் இல்லையா? நீதியின் தகப்பனிடத்திலிருந்து பிறக்கிற பிள்ளைகள் நீதியின் பிள்ளைகள். எதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இருக்குதோ அதை பற்றி இங்கு நான் சொல்லல, ஆனால் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தின ஒரு நீதியில இருந்து நீங்கள் சறுக்கவே முடியாது. அப்படி நீங்கள் சறுக்குவீர்களா இருந்தால் நீங்கள் தேவனுடைய அஸ்திபாரத்தோட இணைக்கப்படவில்லை, இன்றைக்கும் வெளியில இருந்து காஞ்சி கொண்டிருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்படி அனுசரிச்சினால் தேவனுடைய சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களும் அந்த பிள்ளைகளுக்குரிய சுதந்திரமும் உங்களை வந்து சேராது. அவர்களால் சொல்லப்பட்ட உபாவத்தின சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களை சேராது, என்னை சேராது. ஏனென்றால் நான் விலகவில்லை, இன்னும் அதே அநீதி என்னிடத்திலே உண்டு, அநியாயம் என்னிடத்திலே உண்டு, அநியாய சிந்தனைகள் என்னிடத்திலே உண்டு. அதோட சேர்த்து தேவன் வச்சு கட்ட மாட்டார். போனா போது இவ்வளவு திருந்திட்டா ஒரு கொஞ்ச விஷயம் தானே, இதை நான் சிமெண்ட் பூசி மூடிடுறேன் சொல்ல மாட்டார். அவர் அப்படி செய்கிறவர் அல்ல. அநியாயத்தை விட்டு விலக கடவன், அதற்கு முத்திரையா இருக்கு, அதுக்கு ஆதாரமா இருக்குது. தேவனுடைய அஸ்திபாரம் எப்படி நினைச்சது தெரியுமா? அதான் அவங்க சொன்னாங்களே, ஆண்டவரே உமக்கு ஒருவனை பற்றியும் கவலை இல்லை என்பதை அறிஞ்சிருக்கிறோம். அவர் நீதிபதியா இருந்து சொல்றார், நியாயாதிபதியா இருந்து பரிசுத்தமாருங்கன்னு சொல்றார். இவங்க சொல்றாங்க உங்களுக்கு ஒருவரை பத்தியும் கவலை இல்லை ஆண்டவரே, நீங்க ஒரு ரஃபான ஆள் ஆண்டவரே, முகத்தை முறிச்சு எல்லாம் காய்ச்சிருங்க, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போம், கொஞ்சம் இப்படி அப்படி இருக்கலாம் தானே, இப்படி அப்படி இருந்தா நீங்க இப்படி அப்படித்தான் போவீங்க, அங்க போக மாட்டீங்க, இப்படி அப்படி போற ஒரு கூட்டத்தோட போயிடலாம். வாசிங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 யோவான் 5:11 வாசிங்க. 1 யோவான் 5:11,
தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம்.
அல்லேலூயா. அந்த ஜீவன் எங்க இருக்கு தெரியுமா? தேவனுடைய குமாரனிடத்திலே இருக்கிறது. விளங்குதுங்களா? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறாராம், அந்த நித்திய ஜீவன் எங்க இருக்கு தெரியுமா? தேவனுடைய குமாரன்ல இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் அந்த தேவனுடைய குமாரனோடு இணைக்கப்பட்டாதான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாங்கள் கடந்து போக முடியும் இல்லையா? இந்த நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? தேவனுடைய குமாரனோடே நீங்களும் நானும் இணைக்கப்பட்டால்தான் நாங்கள் போக முடியும். அதனாலதான் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இவ்வளவு நாளும் வாசிச்சிருக்கிறோம் தான் நாங்கள் இந்த வசனத்தை, அநேகந்தரம் பிரசங்களோட கேட்டிருக்கலாம், நாங்க வேற மாதிரி விளங்கி கொண்டிருக்கலாம், அல்லது ஆஹா இது நல்ல சத்தியம், அவரே வழியன்றான். அது எப்படி அவர் வழி, எப்படி அவர் சத்தியம், எப்படி அவர் ஜீவனானார் என்பதை இந்த ஏசாயாவை பார்த்தபோது எங்களுக்கு விளங்குது. ஏனென்றால் அவர் சோதிக்கப்பட்டும் அதன் மூலமாய் விலையேற பெற்றதாக காணப்பட்டும் அதன் மூலமாய் திட அஸ்திபாரம் உள்ளவராய் இருக்கிறபடியினாலும் தான் அவர் சபைக்கு மூலைக்கல்லாக இருக்கிறார். அல்லேலூயா. சபையினுடைய உருவாக்கத்துக்கு காரணமாய் ஆதாரமாய் இருக்கிற அந்த தேவன். கடைசி அவர் வசனத்தை வாசிங்க, யோவான் 11:40 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11:40 வசனம்.
இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார்.
ஹலலூயா, ஹலலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஆரம்பத்திலே நாங்கள் வாசித்தோம் இல்லையா? அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். ஹலலூயா. எதனால பதறமாட்டான் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து இறங்குறத நீங்க காண்பீங்க. தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கிறத நீங்க காண்பீங்க. தேவனுடைய மகிமை உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறத நீங்க காண்பீங்க. தேவனுடைய மகிமை உங்களுடைய வியாதிகளை சொஸ்தப்படுத்துகிறத நீங்க காண்பீங்க. தேவனுக்கு முன்பாக உங்களோட ஆத்மாவில் திகில் இல்லாம, பயம் இல்லாம, எந்தவித கவலையும் இல்லாம, தேவன் மேல் மாத்திரம் நம்பிக்கை வச்சு நீங்க தேவ சமூகத்தில் கம்பீரிக்கிறவர்களாயிருப்பீர்கள். ஹலலூயா. அடுத்த முறை வரைக்கும் உங்களுடைய ஸ்மார்ட்னஸ் வித்தியாசமா இருக்கணும் இல்லையா? சபைக்கு வரைக்கல சோர்ந்து போய் இப்படி ஏதோ மரதன் ஓடிட்டு வர மாதிரி வர்றீங்க எல்லாரும். சரியா, வரும்போது ஸ்மார்ட்டா வாங்க, போகும்போது அதை விட ஸ்மார்ட்டா போங்க இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள் கம்பீரிப்பார்களாக இல்லைங்களா? தயவு செய்து எழுந்திருப்போமா. தேவனுடைய சமூகத்திலே தேவனங்களுக்கு உருவாக்கி வைத்திருக்கிற அந்த நன்மையும் அந்த அந்த மெகா பெரிய பலனுமா இருக்கிற அந்த சுலாக்கியத்துக்காக ஆண்டவரை ஒரு விஷயம் ஸ்தோத்தரியுங்க. தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு நன்றியை செலுத்துங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுகிற வேலையாக இருக்கிறது. கர்த்தர் தாம் சொன்ன ஒரு வார்த்தையும் விழுந்து போகாதபடிக்கு அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிற காலம் உண்டாயிருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான், ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் தேவ மகிமையை காண்பான். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா.